الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم وقال الله تبارك وتعالى والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك رواه أبو داود في سننه وقال عليه الصلاة والسلام في حجة الوداع اتقوا الله في النساء فإنكم أخذتموهن بأمان الله واستحللتم فروجهن بكلمة الله أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام مسلم في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்றார் உள்ளாரன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்தின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களும் ஜின்களும் அவனை வணங்குவதற்காக அவனை ரப்பாக விளங்கி ரப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவனுடைய கட்டளைகளை அமுல்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவ்வாறு அனுப்பப்பட்டவர்களில் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் தான், மிகவும் சிறப்புக்குரியவர்கள் தான் மனிதர்களாகிய நாம். இந்த உலகத்தில் எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத, எங்களுடைய புத்தியினால் விளங்கிக் கொள்ள முடியுமான அல்லது புத்திக்கு இன்னும் வராத
என்னென்ன சக்திகள் எல்லாம் இந்த உலகத்தை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் எங்களுக்காகத்தான். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதிலும் இந்த பூமியில் யார் அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹுவை ஏற்று நடக்குகின்றார்களோ, ரப்பை ரப்பாக விளங்கி நடக்குகின்றார்களோ, ரப்புடைய கட்டளைகள் பாரமாக இருந்தாலும் லேசாக இருந்தாலும் ரப்போடு இருக்கிற அன்பின் காரணத்தினால் அந்த கட்டளைகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறாரோ, ரப்புக்கு முன்னால் தன்னை ஒரு அடிமை கொண்டு வைத்துக் கொள்கிறாரோ, அவருக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அடியார்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக மாறி மாறி சில சந்தர்ப்பங்களில் அடியார்களை அல்லாஹ் சோதிப்பார். அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பாக இபாதத்தை வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இதேபோன்று ஒரு மனிதன் அவனுடைய தேவைகளை உலகத்தை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக அடுத்த மனிதனுடன் தொடர்பு பட்டு தன்னிடத்தில் போதாத சக்தியை அடுத்த மனிதனிடமிருந்து வாங்கி தன்னிடத்தில் இல்லாத அனுபவத்தை மற்றவரிடம் பெற்று தன்னிடத்தில் இல்லாத பொருளை அடுத்தவரிடம் வாங்கி தன்னிடத்தில் இல்லாத சொத்துக்களை அடுத்தவரிடம் பெற்று தன்னிடம் இல்லாத அனுபவத்தை அடுத்தவரிடம் இருந்து பரிமாறி வாழ்வதற்காக வியாபாரம் என்ற முறையையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உடலை அல்லாஹ் படைத்திருக்கின்ற அமைப்பில் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் தேவைகளையும் இந்த உலகத்தில் ஹலாலான சந்ததிகள் பிறப்பதற்குரிய வழியாகவும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமணத்தை ஏற்படுத்தி அந்த திருமணத்தினூடாக அவனுடைய அபூர்வமான ஆச்சரியமான சக்திகளையும் இந்த உலகத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் மட்டுமே ஒரு நாயன் என்பதை நிக்காஹினூடாக தெளிவுபடுத்துகின்றான். எல்லாம் ஜோடிகள் அவன் மட்டுமே தனித்தவன் என்பதை நிக்காஹினூடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நிக்காஹினூடாக ஆக உயர்ந்த நிலையை யார் அடைய முடியுமோ, யார் அழகான முறையில் நிக்காஹினூடாக இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமோ, அந்த முறைமை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்தவர்களுக்கு நிக்காஹுடைய வாழ்க்கையை கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை கூட அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்தது கிடையாது. ஆகவேதான் குர்ஆனிலே சொல்லுகின்றான், திருமணத்தினுடைய நோக்கம் எவ்வாறு உலகத்தில் சாலிஹான ஹலாலான சந்ததிகள் பிறப்பது ஒரு பிரதானமான நோக்கமோ, இதுபோன்ற ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் நிக்காக முடித்து அவர் வாழ்வதனுடைய நோக்கம் மன அமைதியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான். அந்த சந்தோஷம் திருமண தம்பதிகளுக்கு உருவாகுவதற்குரிய அடிப்படையான ஏற்பாடுகளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு சதம் கட்டணம் கூட வாங்காமல் இலவசமாக கொடுத்து வைத்திருக்கிறார். மிக தெளிவாக சூரத்துர் ரூமிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا ربுடைய குதிரத்துகளில் அட்டாட்சிகளில் உள்ள ஒன்றுதான் உங்களில் இருந்தே உங்களுக்குரிய ஜோடிகளை அவன் சிருஷ்டித்திருப்பது. ரப்புடைய எவ்வளவு பெரிய குதிரத்தில் மனிதனுக்குரிய ஜோடியை வேறு இரு இனத்தில் படைத்து விடாமல், மனிதனுடைய ஜோடியை மலக்காக படைத்து விடாமல், மனிதனுடைய ஜோடியை ஒரு ஜின்னாக படைத்து விடாமல், மனிதனுடைய ஜோடியை பறவையாக மிருகமாக படைத்து விடாமல், மனிதனுடைய ஜோடியை நீரில் வாழும் ஒரு இனமாக படைத்து விடாமல், மனிதனுக்கு ஒத்துப்போகின்ற வகையில் ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் மனித இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த படைப்புகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதற்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், லித்தஸ்குனு இலைஹா, அவளுடன் நீ அமைதியாக வாழ, அவளை கொண்டு உனக்கு ஒரு சுக்கூன் உண்டாக, கணவனுக்கு மனைவியை கொண்டு உள்ளத்தில் ஒரு அமைதி உண்டாக, மனைவிக்கு கணவனை கொண்டு உள்ளத்தில் ஒரு திருப்தியும் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தொடர்ந்தும் சொல்லுகின்றான், இந்த ஒரு குதிரத்தை மட்டுமல்ல, இந்த ஒரு நியமத்தை மட்டுமல்ல நிக்காஹிலே உங்களுக்கு கொடுக்கின்றோம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, அதற்கு அப்பால் உங்களுடைய உள்ளங்களை பிணைத்து முஹப்பத்தையும் அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். கணவனின் மீது அன்பை ஏற்றினவன் அந்த அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்தான். மனைவியின் மீது கணவனுக்கு பாசத்தை ஏற்படுத்தியவன் அந்த ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் தான். அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய குதிரத்தை வஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, பாசத்தையும் ரஹ்மத்து இரக்கத்தையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இவ்வாறு ஒரு உயர்ந்த நோக்கத்தில், இவ்வாறு ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக ரப்பு ஏற்படுத்தி கொடுத்தும் பல பேருக்கு அந்த திருமண வாழ்வு இனிக்காமல் உரைப்பாக மாறியிருக்கின்ற காட்சியை உலகத்திலே பார்க்கிறோம். பல பேருடைய உரைப்பு உலகத்துக்கு வெளியிலே தென்படுகிறது. இன்னும் எத்தனையோ பேர் உரைக்க உரைக்க வாழுகின்றார்கள், வெளி உலகுக்கு அவர்களுடைய செய்திகள் வருவது கிடையாது. இப்பொழுது அதனுடைய முடிவாக தலாக் என்றோ அல்லது ஃபஸ்ஹ் என்றோ அல்லது ஹுல் என்றோ ஏதோ ஒரு பெயரில் அவர்கள் பிரிந்து விடுவதன் காரணமாக இவர்களுடைய சந்தோஷங்களும் சிதறடிக்கப்பட்டு பெண்கள் வீட்டிலே துக்கத்தில் மூழ்க, அவர்கள் குழந்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் அவர்கள் குழந்தைகள் நடுத்தெருவுக்கு ஆக்கப்பட்டு அனாதைகளாக மாற்றப்பட்டு கவனிப்பாரற்று அந்த சமுதாயத்துக்கு ஆபத்தானவர்களாக அந்த பிள்ளைகள் உருவெடுக்குகின்ற அவலமான காட்சிகளையும் ஊர்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் மனிதன் ஒரு சிறப்பை மட்டும் உணர்ந்து விடுவான் என்று சொன்னான், மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஒரு கூலியை மட்டும் அறிந்து கொள்வான் என்றிருந்தார். அந்த கூலியை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தபூத் தாபிஈன்கள், இவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்த அந்த சருகல்களை, வந்த அந்த இடைவெளிகளை, வந்த அந்த முறுகல்களை, வந்த அந்த மனக்கசப்புகளை அவர்கள் எவ்வாறு பொறுமை என்ற ஆயுதத்தை கொண்டு தடுத்து நிறுத்தி அந்த குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் உணர்வோமாக இருந்தால் உலகத்தில் எந்த ஒரு வீட்டிலையும் பிரச்சனை வர முடியாமல் இருக்கும். இது ஒரு தனியான பாடம். ஏராளமான பயான்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பொறுமையினுடைய சிறப்பு. குர்ஆனிலும் நாம் பொறுமை என்ற ஆயத்து வரும்போதே சாதாரண ஒரு மனிதனுக்கும் பொறுமை என்ற வார்த்தை, அஸ்ஸபர் என்ற வார்த்தை வரும்போதே ரப்பு இங்கு பொறுமையை சொல்லுகிறான் என்று புரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏராளமான ஹதீஸ்களிலும் பொறுமைசாலிக்குரிய கூலிகளை நாம் படிக்காமல் அல்ல, ஹதீஸ்களை வாசிக்காமல் அல்ல, ஆனால் பொறுமையில் எத்தனையோ வகை இருக்கிறது, பொறுமையில் எத்தனையோ வகை இருக்கிறது. அதிலே ஒரு வகையான பொறுமைதான் நன்மை செய்வதற்காக மனிதன் பொறுப்பது. பொறுமையின் இன்னொரு வகைதான் பாவத்திலிருந்து தப்புவதற்காக பொறுப்பது. பொறுமையில் இன்னொரு வகைதான் அல்லாஹ்விடத்தில் தன்னை நெருக்குவதற்காக பொறுப்பது. அல்லாஹுடைய நல்லறியார்களே, அந்த வகைகளுக்குள்ளே ஒன்றுதான் மனைவியால் வரக்கூடிய நோவினைகளை பொறுப்பது என்பது ஒரு விசேடமான அம்சமாகும். தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த பெண், தன்னை நம்பி எந்த மாமனார் அந்த பெண்ணை தன்னிடத்தில் ஒப்படைத்தாரோ அவருடைய நம்பிக்கையை பாதுகாப்பது, அவருக்கு விசுவாசமாக நடப்பது, அந்த திருமணத்தின் போது எந்த ரப்புடைய குத்துபா, எந்த ரப்புடைய நாமம் சொல்லப்பட்டு, எந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பேணப்பட்டு குத்துபா நடந்ததோ அந்த தீனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதற்காக மனைவியால் வரக்கூடிய நோவினைகளை பொறுப்பது என்பதும் ஒரு தனியான ஒரு பாடமாகும். அதற்கு ஏராளமான கூலிகளும் அந்தஸ்துகளும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தோஷமாக வாழ்வதற்கு என்று திருமணம் முடித்தவர்களுக்கு ஏன் மனைவியுடன் பிரச்சனை உண்டாகும்? 99% வீதமான வீடுகளுக்குள்ளே மனைவிமார்களுடன் அடிக்கடி முறுகல் ஏற்படுகின்ற வீடுகளை நாம் பார்க்கிறோம். சந்தோஷங்களை விடவும் கவலைகள் அதிகம். ஒரு மணி நேரத்தில் 10 நிமிடம் சந்தோஷமாக இருந்தால் 50 நிமிடங்கள் முறுகலாகவே இருக்கிறது. இது பாரிய விளைவுகளை காலப்போக்கிலே உண்டாக்குறது. காலையில் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்த மனைவி மாலையில் வீடு திரும்பும் போது முகம் கருக்க கோபத்துடன் இருக்கிறார். மஸ்ஜிதுக்கு வரும்போது துஆ செய்து வழி அனுப்பிய மனைவி மஸ்ஜிதிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போது அனல் பறக்கும் கோபத்துடன் வீட்டிலே இருக்கிறார். எத்தனையோ கட்டளைகளை பொருட்படுத்துகிறாள் இல்லை. அவளை கூப்பிடும் போது மறுக்கிறாள். வேலை செய்யும் சொல்லும் போது அந்த வேலையை செய்கிறாள் இல்லை. எதிர்பார்க்கிறதை போன்று உணவில்லை. தன்னுடைய விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்போது கவனிப்பதில்லை. தன்னுடைய தாய் வரும்போது மதிப்பதில்லை. தன்னுடைய தந்தையை மரியாதையாக பேசுவதில்லை. தன்னுடைய உறவினர்களை கண்ணியமாக பார்ப்பதில்லை. எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் வருவதை சலபு சாலிஹீன்கள் 2 வகையாக பார்த்தார்கள். ஏன் இந்த பிரச்சனை வருது? அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், 2 காரணங்களால் தான் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை உண்டாகும். அதில் முதலாவது காரணம், இந்த கணவனோ மனைவியோ ரகசியமாக அல்லாஹுக்கு மாறு செய்திருப்பார், வாலிப காலத்தில் பாவம் செய்திருப்பார், இருட்டில் பாவம் செய்திருப்பார், வெளிநாட்டில் பாவம் செய்திருப்பார், தனிமையில் பாவம் செய்திருப்பார், அறிமுகம் இல்லாத மக்கள் இருக்கிற இடத்தில் பாவம் செய்திருப்பார். இந்த முகாலபா ரப்புகளுக்கு செய்த மாறுபாட்டை அல்லாஹ் மனைவியினூடாக வெளிப்படுத்துகின்றான். இதனை தான் புதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், என்னால் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால், என்னால் ஒரு பாவம், ஹராமான ஒரு பார்வை, அந்நிய பெண்ணை பாதையில் போகின்ற பெண்ணை ஒரு பார்வை பார்த்த, ஹராமான ஒரு பேச்சு, ஹராமான ஒரு தொடுதல், ஹராமான ஒரு சம்பாதிப்பு, ஹராமான ஒரு கதை, ஹராமான ஒரு தொடர்பு, அந்த மாறுபாட்டை நான் 2 இடத்தில் உடனடியாக உணர்வேன். முதலாவது என்னுடைய மனைவியில், 2வது என்னுடைய வாகனத்தில். ஃபி ஜௌஜி வ மர்கபி, நான் தவறு என்று உணராமல் செய்கின்ற இந்த தவறுகளை உணர்த்துகின்ற இடங்கள் அது. திடீரென்று மனைவி எனக்கு முரண்படுவார், நான் உணர்ந்து கொள்வேன், எனக்கு வழிபட வைத்த அல்லாஹுவை நான் மாறு செய்ததால் எனக்கு வழிபட வேண்டிய மனைவி எனக்கு எதிராக இருக்கிறாளா, ரப்புக்கு நான் ஏறோரு மாறு செய்திருக்கிறேன், உடனடியாக இஸ்திஃபார் செய்வேன். இது அவர்களுடைய முதலாவது வழி. அப்படி ஒரு பாவமே செய்யல, அப்படி ஒரு பாவமே செய்யல, அப்படி இருந்தும் மனைவியினால் சோதனை வருகிறதா? அப்படியான மனிதர்கள் ரொம்ப குறைவாகவே இருப்பார்கள். அந்த மனிதர்களுடைய பதவியை உயர்த்துவதற்காக அல்லாஹ் மனைவியை சோதனையாக வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, நாம் அடியார்களுடைய ஈமானை சோதிப்பது ஒருவரை வைத்து இன்னொருவரை சோதிப்போம். வஜஅல்னா பஅவக்கும் லிபஅதின் ஃபித்னதன் அத்தஸ்பிரூன், உங்களை சிலருக்கு சிலரை நாம் சோதனையாக ஆக்கினோம். எதற்காக? அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறீர்களா என்பதை பார்க்க. கணவனால் மனைவிக்கு சோதனை, மனைவியினால் கணவனுக்கு சோதனை, பிள்ளைகளினால் பெற்றோருக்கு சோதனை, பெற்றோர்களினால் பிள்ளைகளுக்கு சோதனை, சோதித்துக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மாறுபடுவதற்கு, மாறுபாடு செய்வதற்கு, பிரச்சனை படுவதற்கு, எங்களுடைய கட்டளைகளுக்கு வழிபடாமல் இருப்பதற்கு 2வது காரணிதான், நல்ல நோக்கம் இல்லாமல் பிழையான நோக்கத்துடன் நிக்காக செய்வது. நிக்காஹுடைய நோக்கமே பிள்ளை. எங்க அந்த திருமணத்தினுடைய நோக்கங்கள் நிறைவேறும்? நீயத்தே பிள்ளை, வியரே பிள்ளை, ஆணிவேரே பிள்ளை. எப்படி அந்த நிக்காஹின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிற சந்தோஷம் நிம்மதி உண்டாக முடியும்? முடித்திருப்பது அழகை மையமாக வைத்து, நிக்காஹ் செய்திருப்பது பணத்துக்கும் சொத்துக்குமாக, திருமணம் செய்திருப்பது மரியாதை கௌரவமான குடும்பம் என்பதற்காக. எங்கே நிம்மதி வர முடியும்? இதனால் தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், மன் தஸவ்வஜ லில்லாஹ் குஃபிய வஉகி. யாருடைய திருமணம் அல்லாஹ்வு கண்டிருக்குமோ, யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த தீனுக்காக வந்து திருமணம் அமைத்துக் கொள்கிறாரோ, அவருடைய வாழ்க்கைக்கு அந்த ஒரு திருமணம் போதுமானது. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அதனால் பூர்த்தியாகும். அவர் பாவங்களில் இருந்து, விபச்சாரத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார். அல்லாஹுக்காக திருமணம் செய்வார். குஃபிய வஉகி, அவருடைய வாழ்க்கைக்கு அது போதுமானது. வாழ்க்கையின் எத்தனையோ ஓட்டை ஒடிசல்களை இது அடைத்துவிடும். அவர் அதற்கு பிறகும் பாவம் செய்து அல்லாஹுடைய லானத்துக்கு ஆளாகாமல் பாதுகாக்கப்படுவார். இல்லா அல்லாஹுக்கு அவருடைய திருமணம் இருக்குமாக இருந்தால். இந்த இரண்டும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு முரண்படுவதற்குரிய பிரதான இரண்டு விடயங்கள். முதலாவது அல்லாஹுக்கு மாறுபாடு செய்வது, இரண்டாவது அல்லாஹுக்கு இல்லாமல் உலக நோக்கத்துக்காக ஒரு பெண்ணை கைவிடுப்பது. இதனால் ஏராளமான வீடுகளில் பிரச்சனை இருக்கிறது. சரி, அப்படியே பிரச்சனை வந்துருச்சு, இப்பொழுது எந்த முறையில் நடக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறைகளை அழகாக சஹாபாக்களின் ஊடாக இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். மனைவி மாறுபாடு செய்கிறாள், சொல்லுக்கு கட்டுப்படுகிறாள் இல்லை, முகம் பார்த்து பேசுகிறாள் இல்லை, கௌரவப்படுத்துகிறாள் இல்லை, பேச்சை மதிக்கிறாள் இல்லை. ஃபிக்ஹுடைய சட்டம் இருக்கிறதே, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியிலே அவர் இருக்கிறாளா? நாளாந்த செலவு கொடுப்பது கூட உனக்கு கடமை இல்லை, அது சட்டம். ஆனால் சட்டங்களை கொண்டு மனிதனை சீராக்கிவிட முடியாது. மனிதன் சட்டத்துக்கு மேலால் இருக்கும் அஹ்லாக்கினால், நற்குணத்தினால் தான் அதனை சீராக்க வேண்டும். சஹாபாக்களும் சலவுகளும் அந்த இடங்களில் எங்களுக்கு காட்டி தந்த முறை, அவர்கள் தருகின்ற நோவினைகளை பொறுத்து கொண்டே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஹக்கிலே குறைவு செய்யாமல் இருக்க, காலப்போக்கில் அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவான். கணவன் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு அமானிதம், அமானிதத்தை அல்லாஹ் எப்படி பேண சொன்னான்? அபூதாவுதிலே ஹதீஸ் இருக்கிறது, அத்தில் அமானத்தலிமணி சமணக், உங்களை நம்பி வந்தவருக்கு அமானிதத்தை ஒப்படையுங்கள். திருமணம் முடிக்கும் போதே மனைவியும் அவரது குடும்பமும் உங்களை நம்பினார்கள். இப்பொழுது அவளிலே மாற்றம் வந்திருக்கிறது, துரோகம் செய்கிறாள் என்பதற்காக துரோகம் செய்தவளுக்கு பதில் துரோகம் தான் என்று திருப்பி துரோகம் செய்ய வேண்டாம். நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் அமானிதத்தை பேணுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பாடு இதுதான். அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினார். நோவினை வருகிறது பொறுக்கிறார்கள். அவள் அவளுடைய ஹக்கை தருகிறாள் இல்லை, மனைவி அவளுடைய பொறுப்பிலே குறைபாடு செய்கிறாள். அதற்காக நானும் அவளுடைய அந்தஸ்துக்கு இறங்கி அவளை போன்று பேசுவது, அவளை போன்று நடப்பது, அவளை போன்று கலைப்பது, அவளை போன்று உரிமைகளை மீறுவதாக நடந்தால் யாரிலிருந்து யாரு பாடம் படிப்பது? நாங்கள் முன்மாதிரியான அஹ்லாக்குள்ள ஒரு மனிதனாக மாறும். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சில நபிமார்களை கூட மனைவிமார்களை கொண்டு சோதித்தார். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியினால் மிகவும் சோதிக்கப்பட்ட ஒரு நபி. ஆகவேதான் ஒரு தாபியை காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாரு மனைவியால் வரக்கூடிய சோதனையை சகிக்கிறாரோ, மனைவியினால் வரக்கூடிய நோவினைகளின் போது தவறாக வாய் பேசாமல் தன்னுடைய அஹ்லாக்கினால் அவருடைய கோபத்துக்கு பதில் கொடுக்கிறாரோ, சொன்னார்கள் காபுல் அஹ்பார், அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்துக்கு கிடைத்த கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஹஜ்ரத் அய்யூபுக்கு என்ன கூலி கிடைத்ததோ அந்த கூலி கிடைக்கும். மனைவியினால் வரக்கூடிய நோவினைகளை சகிப்பவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவேதான் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் நோக்கம் இல்லாமல் வேறொரு நோக்கத்தை மையப்படுத்தி திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே துனியாவை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். மன் தஸவ்வஜ லிகைரில்லாஹ் ஃபக்கத் அதகல துன்யா ஃபீ பைத்திஹி. அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேற நோக்கங்களுக்காக திருமணம் செய்பவர்கள் வாலிபர் துடிப்பிலே திருமணம் செய்திருக்கலாம். நீங்கள் விளங்குங்கள், வீட்டுக்குள்ளே துனியாவை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் இபிலீசுடைய மகளை திருமணம் செய்து விட்டார். தஸவ்வஜ இப்னத்த இபிலீஸ், இவருக்கு இபிலீஸ் மாமனாகிறார். இபிலீஸ் மாமா இபிலீஸின் மருமகனை திருமணம் செய்தால் என்னவாகும்? மகளை பார்க்க மாமா வருவார். அடிக்கடி அந்த வீட்டுக்கு இபிலீஸ் வருவான். இபிலீஸ் வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டுக்குள் நிம்மதி பிறக்குமா? அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் வருமா? அந்த வீட்டுக்குள் சமரசம் வருமா? அந்த வீட்டில் நிம்மதியான சாப்பாடு இருக்குமா? அந்த வீட்டில் சந்தோஷமான சபைகள் இருக்குமா? அந்த வீட்டில் நிம்மதியாக தொழ முடியுமா? முடியாது. கலக்கமும் அடியும் வாய்ப்பேச்சும் சண்டையும் தான் அந்த வீட்டில் இருக்கும். நீயத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றுங்கள் என்கிறார்கள். ஆகவேதான் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம் கோடிக்கணக்கான பணம் சேர்த்து நாலு மாடி வீடு கட்டி 1 கோடி ரூபாய் வாகனத்தை மக்களுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு போவதல்ல. மின் சாதத்தில் மர ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் தான் முதலாவது சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சோதனை, ஒரு மனிதனுக்கு வருகின்ற உலகத்திலே உள்ள ஒரு துர்பாக்கியமான நிலைதான் அவனுக்கு செலவினங்கள் அதிகரிப்பது, கஸ்ரத்துல் இயால். ஆனால் போதுமையான காசு கையில இல்லை, செலவு அதிகம், ஹலாலான வருமானம் இல்லை. இது ஒரு துர்பாக்கியம். மூன்றாவது சொல்கிறார்கள், அவனுக்கு துரோகம் செய்யும், அவன் இருக்கிற நேரத்தில் சிரித்துவிட்டு போன பிறகு கணவனை பற்றி குறை சொல்லி பழித்து காட்டி அவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் இழிவுபடுத்தி பேசும் துரோகியான மனைவி அமைவதும் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் உள்ள ஒரு கேவலம் என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரி காட்டிக் கொடுக்கிறார்கள். அவள் தான் துரோகம் செய்தாலும் பிரச்சனையை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழி, நீங்கள் சபராக பொறுமையாக இருந்து உங்களுடைய நல்ல குணத்தை அஹ்லாக்கை அந்த பெண்ணுக்கு முன்னால் வழிகாட்டுங்கள். நசாயி ஷரீஃபில் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு மனைவியின் வீட்டிலே இரவு தங்குவார்கள். வாரத்தில் ஒரு நாள், ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு மட்டும் வாரத்தில் இரு நாட்கள். அவர்களுக்கு முறையே ஒரு நாள் கிடைத்தாலும் ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நாளை ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ஹதியா செய்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார். அன்று இன்னொரு மனைவி சுவையான ஒரு உணவு தயாரித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே மிக சுவையாக ருசியாக உணவு சமைக்க தெரிந்த மனைவியும் அவர்தான். அன்று ஒரு விசேஷமான உணவு தயாரிக்கப்படுகிறது. எந்த ஒரு மனைவியும் ருசியாக சுவையாக உணவு தயாரிக்கும் போது கணவனையும் பிள்ளைகளையும் மறக்க மாட்டார்கள். கணவனுக்கும் அனுப்புவோமே என்ற அடிப்படையில் ஒரு பாத்திரத்தில் அந்த உணவை போட்டு அடிமையின் கையிலே அனுப்பி வைக்கிறார்கள். அடிமை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையின் கையில் உணவு பாத்திரம் இருப்பதை கண்டு அவர்கள் ரோஷம் அடைகிறார்கள். பெண்களுக்கு இந்த இடத்தில் ரோஷம் வருவதுண்டு, அது நியாயம். வேறொருவர் சமைத்த கறியின் சுவையை சொன்னாலே அவர்களுக்கு கோபம் வரும். பக்கத்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவு தட்டு ருசியாக இருக்கிறது என்று சொன்னாலே முகம் கருத்திடும், அது அவர்களுக்குள்ளது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையின் கையிலே இருந்த அந்த பாத்திரத்துக்கு ஒரே அடியாக அடிக்க பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து போகிறது. என் வீட்டிலே கணவர் இருக்கும் போது இன்னொருத்தியின் சாப்பாடா? ரசூலுல்லாஹ் எனது வீட்டிலே இருக்கிற நாள் இன்னொருத்தி சாப்பாடு அனுப்பவா? கணவர் முன்னே இருக்கிறார், அவருக்கு மனைவி அவருக்கு வந்த சாப்பாட்டை தடுத்து. ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன? 50 வயசு பிந்திருச்சு. ஹதரத் ஆயிஷாவுக்கு 20 கூட வயது இல்லை, 15 வயதுக்கு கீழ். அந்த ஒரு சிறிய வயதில் இருக்கும் ஒரு பெண் மூத்த அந்த கணவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போது கையால் ஓங்கி அடிக்க அந்த பாத்திரம் கீழே விழுந்தால் எவ்வளவு கோபம் வரணும். என்ன மதிக்காம நடக்கிறாளே, எங்களை போன்ற ஒருவராக இருந்தால் அடுத்த கைதான் பதில் சொல்லியிருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த இடத்திலே தன்னுடைய அகலாக்கை வெளிப்படுத்துகிறார்கள். பெண்களுக்குரிய தன்மை அவர்கள் காட்டுகிறார்கள். நாங்கள் பெண்கள் அல்லவே, நாங்கள் ஆண்கள், நாங்கள் அந்த இடத்திலே நற்குணத்தை வெளிப்படுத்துவோம். கீழே உட்கார்ந்து அடிமையையும் கூப்பிட்டு உணவையும் பாத்திரத்தின் துண்டுகளையும் பிறக்கிக் கொண்டே சொல்கிறார்கள், காரத் உம்முக்கும், காரத் உம்முக்கும். தாய்க்கு கோபம் போயிருச்சு போல இருக்கிறேன், தாய்க்கு கோபம் போயிருச்சு போல இருக்குது. இதை சொல்லி சொல்லியே இருக்க அதற்கு ஆயிஷாவுடைய கோபமும் கீழே இறங்கிருச்சு. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அடுத்த வீட்டு பெண்ணுடைய பாத்திரத்தை உடைஞ்சிட்டீங்க, இப்ப அங்க செய்தி போனால் அவளோடு கொதிப்பு வரும், பிரச்சனை வரும். இதே போன்ற பாத்திரம் உங்க வீட்டிலையும் இருக்கிறது, அதற்கு பதிலாக உங்க வீட்டில இருக்கிற இதே போன்ற பாத்திரத்தை திருப்பி அனுப்புங்கள். அந்த இடத்தை அடுகிய முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுமை எங்கும் வெற்றி அளிக்கும், பொறுமை அமைதியாகத்தான் குணபாடு செய்யும், பொறுமை அமைதியாகத்தான் வைத்தியம் செய்யும். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய சுகம் மனதுக்கும் உடம்புக்கும் சமுதாயத்துக்கும் ஆரோக்கியமான சுகத்தை அல்லாஹ் பொறுமையிலே வச்சிருக்கிறான். ஆகவேதான் ஒரு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், எனது மனைவியால் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் அவருக்கு வஹி அனுப்புகிறான், உங்களை சோதிக்கத்தான் அவளை வைத்திருக்கிறோம், நீங்க எப்படி என்று அவளை வச்சுதான் பார்க்கிறோம், உங்களோட பரீட்சை பத்திரிகை அவதான். பாடசாலையில் போய் கணிதம் என்றும் தமிழ் என்றும் இஸ்லாம் என்றும் எழுதுறீங்க, வீட்டுக்குள் அல்லாஹ் வச்சிருக்கிற பரீட்சை பத்திரிகை தான் உங்களுடைய மனைவி, அவளை வைத்து அல்லாஹ் உங்களை பார்க்கிறார், நீங்கள் யார்? வருகின்ற நோவினைகளை பொறுப்பதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலி வைத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய கூலி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, கிதாபில் எழுதியிருக்கிறார்கள் அல்லாமா அப்துல் ஃபத்தாஹ் அபூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெரிய மகான் இமாம், ஹதீஸிலே ஃபிக்ஹிலே ரொம்ப ஆழமான அறிவு பெற்றவர்கள். தன்னுடைய நண்பனை பார்க்க நண்பனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டிலே நண்பன் இல்லை, சுகம் விசாரிக்கிறார், எங்கு நண்பன் எங்கு என்று கேட்கிறார். வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி சொல்கிறார், அவர் விறகு வெட்ட காட்டுக்கு போயிருக்கிறார். அவர் எப்போ இப்படிதான் காடு 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 காட்டுக்கே போயிட்டு இருப்பார். திரைக்கு பின்னால் இருந்து கணவனுடைய குறைகளை எல்லாம் சொல்லுகிறார். அமைதியாக அந்த நண்பர் கேட்டுக்கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்திலேயே ஆச்சரியம், அந்த நண்பர் காட்டுக்குள் இருந்து வருகிறார் எப்படி தெரியுமா? சிங்கத்துக்கு மேல் அமர்ந்து வருகிறார், விறகு கெட்டுகளையும் அடுக்கி சிங்கத்துக்கு மேல் அமர்ந்து வருகிறார். பயந்தார், இவர் பயப்படுகிறார். அவர் கரிச்சிக்கும் அந்த சிங்கத்துடன் வந்து வீட்டு வாயிலில் இறங்குகிறார். நண்பனை சந்தித்து விட்டு அவர் திரும்பி போகிறார். சில காலங்கள் தாமதித்து திரும்பவும் அந்த நண்பனை சந்திப்பதற்காக இவர் வருகிறார். அதை போன்று வீட்டை தட்டினார். வீட்டிலிருந்து மனைவி பதிலளிக்கிறார், இல்லை அவர் காட்டுக்கு போயிருக்கிறார். ஆனால் அன்று ஏசிய அந்த ஏசி சத்தம் வரவில்லை, மாறாக கணவனை புகழ்ந்து பாராட்டி என்னை பாதுகாப்பதற்காக எனது கணவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று வருந்தி அந்த பெண் பேசுகிறார். இவர் யோசிக்கிறார், சில நாட்களுக்கு முன்பு ஏசிய மனைவி இன்று பாராட்டுகிறாளே, என்ன மாற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மனிதர் கொஞ்ச நேரத்திலே இழைத்து இழைத்து கஷ்டத்துடன் வீட்டுக்கு வந்து சேர்கிறார். சந்திக்க வந்த விடயங்களை பேசிய பிறகு நண்பரிடத்திலே இவர் கேட்கிறார், நடந்த உண்மையான சம்பவம் சரித்திர நூலில இருந்து உங்களுக்கு ஒரு கதை போன்று சொல்லுகிறேன். அப்துல் ஃபத்தாஹ் முஹ்தார் ரஹ்மஹுல்லாஹ் இந்த சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன, சென்ற முறை நீங்கள் உங்களை சந்திக்க வந்தபோது மனைவி உங்களை திட்டினாள், இந்த முறை வரும்போது உங்களை அவள் பாராட்டுகிறாள், என்ன மாற்றம் இடையிலே நடந்தது சொன்னார். அந்த நண்பர் அதை கவனித்தீரா, சென்ற முறை இருந்த மனைவி இல்லை, இப்போ அவள் மௌத்தாகிட்டாள். ஆனால் அவளால் நான் ஏராளமாக பாதிக்கப்பட்டேன், அதை பொறுத்த பொறுமைக்குத்தான் அல்லாஹ் காட்டில் இருக்கிற சிங்கங்களை எனக்கு வசப்படுத்தி தந்தான். காட்டில் இருக்கிற சிங்கம் எனக்கு வசப்பட்டது, அதனுடைய முதுகில் விறகு கட்டு கொண்டு வந்தேன். எப்பொழுது அந்த மனைவியினுடைய நோயினை நின்று போயிருச்சோ, சிங்கங்கள் வந்து உதவி செய்கின்ற அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. உலகத்திலேயே அல்லாஹ் ஒரு மனிதனால் வரக்கூடிய நோவினையை சகிக்கும் போது பொறுக்கும் போது இவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கிறான் என்றால், ஆகிராவில் இந்த சபருக்கு கிடைக்கின்ற கூலி என்ன? ஆகவேதான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 15 ஆண்டு காலங்களாக ஒரு மனைவியுடன் வாழ்கிறார்கள். சொன்னார்கள், தலாக்கு கொடுக்க நினைத்திருந்தால் நான் இவளை எப்பவோ தலாக்கு கொடுத்திருக்கணும், அவ்வளவு எனக்கு தொல்லை கொடுக்கின்ற ஒரு மனைவி இருந்தாலும் இவளுடைய தொல்லையை பொறுத்து இவளை கொண்டு இன்னொரு ஒரு கஷ்டத்திலே விழுந்து விடாமல் அந்த கஷ்டத்தை நானே பொறுப்படுத்தி இவளால் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்தால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் கூலிகளை நான் நினைத்தேன், அதனால் இவருடன் வாழுகிறேன் என்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், எந்த ஒரு மூமினும் இன்னொரு மூமினுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது, கோபிக்க கூடாது. லா யஃப்ருக்கு மூமினுன் மூமினா, எடுத்து எடுப்புக்கு கோபித்து விரட்டி அடித்து தொலைத்து குடும்பத்தை துண்டித்து தலாக் சொல்லி விடுவதல்ல, இது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல. உண்மையான மூமினுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழி என்ன தெரியுமா? ஒரு குணத்திலே கோபம் வந்தால் உடனடியாக அவளிலே இருக்கும் நல்ல குணத்தை பாருங்கள், இதிலேதான் பிழை செய்கிறாள், அதையாவது நல்லா செய்கிறாள் அல்ல. சாப்பாட்டிலதான் பிழை, உடைய ஒழுங்கா கழுகிறாள் அல்ல, சாப்பாட்டிலும் உடையிலும் தான் பிரச்சனை, வரும்போது வரவேற்கிறாள் அல்ல, அதிலதான் பிரச்சனை. ஒழுங்காக குரான் ஓதுறாள் அல்ல, எனது குடும்பத்தார்கள் வந்தால் மதிக்கிறாள் அல்ல. கோபம் வரும்போதே அவரிடத்தில் இருக்கும் நல்ல தன்மைகளை பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்லுகிறார், கோபம் மேலிடும் போது அவசரப்பட்டு தலாக் சொல்லிவிட வேண்டாம். லல்லாஹ் யுஹ்தி சுபாதலிக் அம்ரா, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா புதிய புதிய நிலைமை மாற்றங்களை அந்த பெண்ணிலே ஏற்படுத்தலாம். அவசரப்பட்டு தலாக் சொல்ல வேண்டாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இது ஒரு தனியான பாப், இது தனியான ஒரு பகுதி. மனைவியினுடைய தொந்தரவுகளை நோவினைகளை பொறுத்து அவருக்குரிய ஹக்கிலே ஒரு சதம் கூட அநியாயம் செய்யாமல் இருப்பது மூமினுடைய உயர்ந்த பாரிய ஒரு சிபத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த குலத்துக்கு முன்னால் ஒன்பது குடும்ப பின்னணிகளை கொண்ட ஒன்பது வகையான தன்மைகள் உள்ள ஒன்பது வகையான அமைப்புள்ள பெண்களுடன் ஒரே காலத்திலே வருகிறார்கள். யாரும் அடித்துக்கொண்டு பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாவை குறை சொல்லிக் கொண்டு ஓடல. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பின்னணி. ஹஜ்ரத் ஆயிஷா நண்பருடைய மகள், உம்மு ஹபீபா இன்னொரு அவரு விரோதி, அபு சுஃபியானுடைய மனைவி மகள், சஃபியா யஹூதிகளுடைய ஒரு மன்னருடைய மனைவி, யஹூதி பெண். சுபஹானல்லாஹ், விதம் விதமான குடும்பங்கள் இருந்து வந்தவர்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த பெண்கள் யாரும் மரணத்துக்கு முன்போ மரணித்த பிறகோ அல்லாஹுடைய ரசூலை அவர்கள் குறை சொல்லாமல் அவர்கள் அனைவர்களும் உயர்ந்த குணங்களையே பேசுகிறார்கள் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கின் உச்சகட்டத்தை அங்கே நாங்கள் பார்க்கலாம். எங்களிலே யாராவது ஒருவருக்கு அவருடைய மனைவியிடம் போய் உங்களுடைய கணவன் எப்படி என்று கேட்டால், சில நேரம் சமாளிக்க நல்லவர் என்று சொல்லிக் கொண்டாலும், சமாளிக்க நல்லவர் என்று சொல்வார், மானத்தை பாதுகாக்க நல்லவர் என்று சொல்வார், ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது தேவையானவர்கள் அகப்படும் போது குறைகளை சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். யாரையும் குறை சொல்லாத மனைவிமார்களை தேடுவது ரொம்ப குறைவு. ஹஜ்ரத் ஆயிஷா இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பற்றி சொல்லுங்கள், கைபகான குலுக்கு ரசூலில்லா, யாரிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் உதவி வாங்கிய அடிமைகளிடமல்ல, அவர்களுடைய கையிலே இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்களிடமல்ல, அவர்களுடைய முயற்சியினால் ஹிதாயத்து கிடைத்த ஊர்வாசிகளிடமல்ல, மனைவியாக இருந்து வாழ்க்கை ரசூலுடைய ஹிதுமத்துக்கு ஒப்படைத்த மனைவியிடத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா இடத்திலே கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா கொடுத்த பதில் என்ன, கான குலுக்குஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கையா கேட்கிறீங்க, அவருடைய அஹ்லாக் குர்ஆனில் எது இருக்கிறதோ அவ்வளவு குணமும் இருக்கு. ஒரு மனைவி சொல்லுவாவா, மனைவியினுடைய சாட்சி ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் எது, அல்லாஹ் குர்ஆனில் எதை நற்குணங்களாக சொல்லிக் கொடுத்தானோ எல்லா குணங்களும் ரசூலுல்லாஹ்விடத்திலே காணப்பட்டது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு பாப், இந்த ஒரு பகுதி பெரும்பெரும் முஹத்திஸிங்களை நாங்கள் பார்க்கலாம். ஹாஃபிழ் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், முஹம்மது நைஷாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமணம் முடிக்கிறார்கள் ஒரு பெண்ணை, விடயம் தெரியவில்லை, குறையுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் முடித்த முதல் நாளிலே பார்க்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு பார்வை இல்லை, குருடியாக இருக்கிறார். ஆனால் அந்த முஹத்தீஸ் தனக்கு பார்வை இல்லை என்று காட்டிக்கொண்டார். பார்வை இருந்தது, மனைவி மனம் நொந்து விடுவாளே, எனக்கு பார்வை இல்லை என்பது கணவனுக்கு தெரிந்துவிட்டால் ஆத்திரப்படுவாரே என்பதனால் தனக்கு பார்வை இல்லை என்று காட்டிக்கொண்டார். அவள் குருடியாக இருந்தால், நடக்க முடியாத நொண்டியாக இருந்தால், பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து அந்த பெண் மரணிக்கிறாள். மரணித்த பிறகு கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் அந்த பெண்ணை இவ்வளவு வெளிப்படையான குறைகள் இருக்கும் போதே தலாக் சொல்லாமல் ஏன் வாழ்ந்தீங்க, விட்டு பிரிந்திருக்கலாமே. சொன்னார் அந்த முஹத்தீஸ், என்னுடைய ஒரு நடத்தையினால் ஒரு பேச்சினால் என்னை நம்பி வந்த அந்த மனைவியின் மனம் உடைந்து விடக் கூடாது, அதை நான் பாதுகாத்தேன், அதை பாதுகாக்க 15-20 வருடங்கள் எனக்கு தேவைப்பட்டது. சொல்கிறார்கள் இப்னுல் கய்யிம், இவர்கள் தான் ஆண்கள், ஹாதா ஹுவர் ரஜுல், இவர்தான் ஆண்மகன். தன்னை நம்பி வந்தவளின், தன்னை நம்பி வந்தவளின் அபிமானத்தை மரணம் வரை பாதுகாக்கிறார். எவ்வளவு பெரிய தன்மை! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது ஃபிக்ஹிலே ஒரு தனியான பாப், கணவன் மனைவிக்கு இடையிலே வரக்கூடிய அந்த முறுகல்களின் போது சட்டங்கள் என்ன, செலவினம் எப்படி கொடுக்கணும், அவளை எப்படி திருத்தணும், எப்படி புத்திமதி சொல்லணும், இது சட்டத்தோடு சம்பந்தமானது. நாம் பேசுவது சட்டத்தை இல்ல, உங்களுடைய குணத்தினால் அவளை திருப்பக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கிறதே, அந்த குணம் ஒவ்வொரு ஆண்களிடத்திலும் வந்தால் ஊரில் இருக்கும் காலிமார்களுக்கு வேலையே இல்லாம போய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நமது சஹாபாக்களை போன்று தலவுகளை போன்று முன்மாதிரியானவர்களாக வாழ எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வாராம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.